ஓமலோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செய்வதற்கு காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் வெளியறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. பீலிசை சாகாடும் அச்சரும் அப்பண்டஞ்சால மிகுத்து பெயின். பீலிசை சாகாடும் அச்சு எறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். மென்மையான மயில் இறகை ஏற்றியுள்ள வண்டியும் அம்மயில் இறகினை அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அச்சு முறிந்து கெடும் என புலியூர் கேசிகன் விளக்கம் தருகின்றார். இக்குறள் ஒரு நாட்டு தலைவன் தன் பகைவர்கள் தன்னை காட்டிலும் வலிமை குறைந்தவர்கள் என கருதி பகைவரின் வலிமையை ஆராயாது போர் தொடுத்தால் பகைவர் ஒன்று கூடி தாக்கும் போது அந்நாட்டு தலைவன் வலி இழந்து தோற்றுவிடுவான் என குறிப்பிடுகின்றது. இங்கு வள்ளுவர் ஒரு விடயத்தை வெளிப்படையாக கூறாது இதனோடு ஒத்த வேறொரு பொருளை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலை பிரிது மொழிதல் அணி எனவும் ஒட்டணி எனவும் குறிப்பிடுவர். எளியரென்று பலரோடு பகை கொள்வான் தான் வலியேனே ஆயினும் அவர் தொக்க வழி தோன்ற வலி அழியும் என பரிமேலழகர் அவர்களும் அரண் வலி மிகுதியும் உடையோம் என்று இருப்பார்க்கு பகை மிகின் அரண் அழியும் என மணக்குடவர் அவர்களும் விளக்கியுள்ளனர். பகை வலியை தனித்தனியே அறியாது தொகுத்தழிதல் வேண்டும். எவ்வளவு வலிமை உடையவராக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சுமையை ஏற்றினால் நிலை தடுமாறி வீழ்வர். ஒன்றினையும் எதிராளிகளால் தன் வலி குறையும் என்பதை இக்குறள் விளக்கி நிற்கின்றது. இதற்கும் ஒரு அளவு இருத்தல் வேண்டும் என்பது கற்றலாகும். திறனுக்கு மீறிய செய்தல் நல்லது அல்ல. பீலிசை சாகாடும் அச்சுறும் அப்பண்டஞ்சால மிகுத்து பெயின். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
பாடகர் தேனிசை செல்லப்பா மறைந்துவிட்டார். இளமையிலே எம்மா ராதா அவர்களின் நாடகங்களில் பாடகராக அறிமுகமான செல்லப்பா அவர்கள் தமிழ்நாட்டின் போராட்ட மேடைகளில் உடவழ்ச்சி பாடல்களை பாடி வந்தவர். ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி மேடைகளிலும் திராவிட கழக மேடைகளிலும் எழுச்சி பாடல்களை பாடி வந்தவர். ஈழப் போராட்டத்தில் தேனிசை செல்லப்பாவின் புரட்சி பாடல்கள் பெரும் பங்கு வகித்ததனை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. முதன் முதலில் இலங்கை தமிழருக்காக அவர் பாடிய பாடலை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. செந்தமிழா மனம் பொங்குதடா, சிங்களவர் கொடுமை மிஞ்சுதடா, இதை நேரு பண்டிதரும் பார்க்கவில்லை, யாரும் துணைக்கு இங்கே வரவில்லை, ஆறுதல் வார்த்தைகள் தரவில்லை, செந்தமிழ் மனம் பொங்குதடா, சிங்களவர் கொடுமை மிஞ்சுதடா. ஓம் இப்பாடல் இலங்கையிலிருந்து மலையக தமிழர் நாடு கடத்தப்பட்ட போது அதனை இந்திய ஒன்றிய அரசும் சேர்ந்து செய்த போது பாடிய பாடல்தான் அது. இதற்கு சில ஆண்டுகளுக்கு பின்னரே இளங்குமரன் அதாவது பேபி சுப்பிரமணியம் என்ற இயக்க தலைவர் மூலமாக தலைவருக்கு அறிமுகமாகி ஈழத்து புரட்சி பாடல்களை பாடி வந்தவர். தொடர்ந்து புரட்சி பாடல்களை பாடியதால் அவருக்கு இயல்பாக கிடைத்திருக்க வேண்டிய பல திரைப்பட பாடல் வாய்ப்புகளையும் ஏனைய பல வாய்ப்புகளையும் இழந்திருந்தார். அவர் அது பற்றி ஒன்றுமே என்றுமே கவலைப்பட்டதில்லை. இனத்தின் எழுச்சி ஒன்றினையே நோக்கமாக கொண்டு செயற்பட்டிருந்தார். 1990 யாழ் முற்றுவழி திடலில் 500,000 மக்கள் என ஊடகங்களால் சொல்லப்பட்ட மக்கள் திரளின் நடுவே அவர் பாடிய பாடல் காட்சி இன்றும் கண்முன்னே நிழலாடுகிறது. ஒருபுறம் கோட்டை மதலில் சுடு கலன்களில் நாள் குறிப்பார்த்தபடி இலங்கை படையினர், மறுபுறம் அதனை எதிர்கொள்ள வரிச்சீருடை போராளிகள், இவை எதையும் கருத்தில் கொள்ளாது ஐயாவின் குரல் பீடுநடை கூட மக்களோ இசை வெள்ளத்திலும் உணர்வு எழுச்சியிலும் கட்டுண்டிருந்தனர். ஐயாவின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது, நம்புங்கள் தமிழீழம் நாளை கிடைக்கும் நாட்டின் விடுதலை என்ற அந்த பாடலை நாம் மறக்கலாமா?
தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும், நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும்.
பிரபல பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்கள் கடந்த 28 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். தமிழ் தேசிய உணர்வை ஊட்டும் வகையில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி பாசறை பாணர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் இவர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிங்கிலிப்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்த இவர் தனது 85வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமாகி இருக்கின்றார். அன்னாருக்கு விஜயா என்ற மனைவியும் இளங்கோவன் என்ற மகனும் தமிழ்கொடி ராஜேஸ்வரி ஆகிய மகள்களும் இருக்கின்றனர். சிறுவயதிலேயே இசையிலும் நடிப்பிலும் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தூத்துக்குடியில் புகழ்பெற்ற நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் நாடக குழுவில் இணைந்து தனது பயணத்தை தொடங்கினார். 1990களில் யாழ்ப்பாணத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் இவர் நிகழ்த்திய இசை நிகழ்ச்சி ஒரு வரலாற்று நிகழ்வாக கருதப்படுகின்றது. தமிழகத்திலும் லண்டன், பாரிஸ் போன்ற நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்காக ஏராளமான இசை பாடல்களை நடத்தியிருக்கின்றார். இவரது குரல் விடுதலை போராட்டத்தின் குரலாகவே பார்க்கப்பட்டது. அவரது பாடல்கள் இன்றும் பல போராட்ட மேடைகளிலும் தமிழ் உணர்வு நிகழ்வுகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவரது மறைவு தமிழ் தேசிய கலை உலகிற்கு ஒரு பேரிழப்பாகும். தனது வாழ்க்கை முழுவதும் மக்களின் மனங்களை வென்ற பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்களின் மறைவுக்கு சிறி உலகம் இணையதளங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. அவர் நலம் விரும்பிகள் அனைவரும் துயரிலும் பங்கெடுத்துக் கொள்கின்றது. பாசறை பாணரின் கணிரந்த குரலோசை தமிழ் மண்ணின் எழுச்சியை உலகுக்கு சொன்னது. தாயக உணர்வை நெஞ்சங்களில் விதைத்தவர், தன் இன்னிசை பாடல் வரலாற்றில் நிலைத்தவர், மறையாத புகழுடன் என்றும் வாழ்வார். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தில் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு விழா 2026 வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 முதல் இரவு 9:30 வரை இடம் பாவனவேறு பெருஞ்சித்தனார் அரங்கம், இலக்கம் 13 மே வீதியில் மவுண்ட் ரூஸ்கிலில் அமைந்திருக்கின்ற பூநிறைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மேலதிக தவறுகளுக்கு நண்பர் பிரேம் கந்தசாமி, அலைபேசி இலக்கம் 0727-3440-1 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு மேலதிக தவறுகளை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததில் பிடித்தது.
வணக்கம். பிறர் எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உலகில் சுயநலம் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு அவசியமோ அதே போல் பல நேரங்களில் சுயநலத்தோடு வாழ்வதும் அவசியமாகின்றது. அப்படியாக வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை தர்ம அதர்மத்தின் அளவுகோலை மிக சரியாக எடுத்துக்காட்டக்கூடிய மகாபாரதத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை பற்றி பார்ப்போம். மகாபாரதத்தில் பீஷ்மர் தியாகத்தின் மறு உருவமாக திகழ்ந்தார். அவர் தன்னுடைய தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரின் இறுதி மூச்சு வரை பிரமச்சரிய விரதத்தை கடைபிடித்தார். அதேபோல் அவருடைய உயிர் உள்ளவரை அரச பதவி ஏற்காமல் அஸ்தினாபுர அரசனுக்கு விசுவாசமாக இருப்பதாகவும் வாக்களித்தார். இதனால் அஸ்தினாபுரத்தை தகுதியற்ற அரசர்கள் ஆட்சி செய்த பொழுதும் தகுதியுள்ள பீஷ்மர் தள்ளி நின்றனால் பல்வேறு குழப்பங்கள் உருவானது. அதைவிட தன்னுடைய தந்தையின் சொல்லுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அஸ்தினாபுர சபையில் எல்லோர் முன்னிலையிலும் திரளுபதியின் துகில் உரியப்படும் பொழுது அவர் தட்டி கேட்காமல் அமைதியாக ஒதுங்கி நின்றார். அந்த நேரத்தில் அவருடைய விசுவாசம் அவரை அதர்மத்தின் வழியேதான் கூட்டி சென்றது. இதனால் பீஷ்மர் அவருடைய தந்தையை திருப்தி செய்துவிட்ட ஒரு மகிழ்ச்சியை பெற்று விடுகின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அங்கு முழுமையை இழந்து விடுகின்றார். பீஷ்மருடைய விசுவாசத்தின் காரணமாக அவருடைய தந்தையின் வம்சம் அழிவதையும் அவரால் தடுக்க முடியவில்லை. ஒருவேளை பீஷ்மர் அரியணை ஏறியிருந்தால் மகாபாரதம் போருக்கு அவசியம் ஏற்பட்டிருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தவன் கர்ணன், தன்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றிய நண்பனுக்காக எதையும் செய்ய துணிந்தவன். பலர் முன்னிலையில் அவமானம் அடைந்த கர்ணனை துரியோதனனை காப்பாற்றி உதவிய காரணத்திற்காக அவனுக்கு எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டவன். இருப்பினும் கர்ணன் சேர்த்து வைத்த மொத்த புண்ணியத்தையும் தர்மத்தையும் அவன் தன்னுடைய நண்பனை திருப்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இழந்தான். கர்ணன் அவனுடைய நண்பன் தீய செயல்கள் செய்த போதும் அவனை எதிர்த்து அவனை நல்வழிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் துரியோதனன் நினைத்ததை செய்து முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே கர்ணனுக்கு இருந்தது. கர்ணன் அஸ்திரம் பெற அர்ஜுனனைப் போல் தவம் செய்திருக்கலாம். ஆனால் துரியோதனன் பேச்சை கேட்டு பொய் சொல்லி பரசுராமனிடம் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு இறுதியில் முக்கிய தருணத்தில் அவனுக்கு அஸ்திரம் மறந்து போனது. இவ்வாறு மகாபாரதத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான இரண்டு நபர்களின் கதையை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது விசுவாசமாக இருப்பது அவசியம் என்றாலும் அதை கடைப்பிடிக்கும் நேரம் மிகவும் முக்கியம் என்பது புரிகின்றது. விசுவாசம் என்கின்ற பெயரில் நாம் முன் நடக்கக்கூடிய அதன்மத்தில் நாம் துணை சென்று விட்டால் நிச்சயம் நம்முடைய அழிவை நம்மால் தடுக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக மகாபாரதம் திகழ்கின்றது. நன்றி மகள்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புரிதரன். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சர்வதேச செய்திகள்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. வெள்ளை மாளிகையில் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு. அமெரிக்க துப்பாக்கி கலாச்சார எதிர்வினை. உலகிற்கு நீதியை போதிக்கும் அமெரிக்காவில் அரசியல் படுகொலைகளும் கொலை முயற்சிகளும் இது முதல் தடவை அல்ல. ஆப்ரஹாம் லிங்கன், ஜே எஃப் கென்னடி, மார்ட்டின் லூதர் கிங் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு உள்ளனர். 19th நூற்றாண்டின் உட்பகுதியிலிருந்து டொனால்ட் டிரம்ப் வரை அமெரிக்க ஜனால் மீதான படுகொலை முயற்சிகள் மற்றும் சதிகள் ஏராளமாக நடந்துள்ளன. கடந்த வார இறுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை கொலை செய்ய முயற்சித்ததாக கலிபோர்னியாவை சேர்ந்த நபர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு தொடர்பான மறு ஆய்வை வெள்ளை மாளிகை தொடங்கியுள்ளது. 31 வயதான கோல் அலன் தோமஸ் கடந்த திங்கட்கிழமை வாஷிங்டன் உள்ள நீதிமன்றம் ஆஜரான போது இரு ஆயுத குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த சனிக்கிழமை வெள்ளை மாளிகைகள் நிருபர்கள் சங்கத்தின் விருந்தின் போது பாதுகாப்பு சுனை கடந்த அவர் ஒரு தானியங்கி மற்றும் கைமுறையில் இயங்கக்கூடிய துப்பாக்கி மற்றும் 3 கத்திகள் வைத்திருந்ததாக வழக்கறிஞர்களும் தெரிவித்துள்ளனர். அந்த தாக்குதல் போது ரகசிய சபை அதிகாரி சுடப்பட்டாலும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. குற்றம் சாட்டப்படும் இது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் வாழ்நாள் சிறைவாசம் எதிர்கொள்ள நேரலாம். அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்கவும் வைத்திருக்கவும் பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் இல்லை என்பதால் அங்கு துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாகவே இருக்கின்றது. இதனால் அங்கு மோசமான சம்பவம் கூட அதிகமாக நடந்து வருகிறது. கடந்த 2024 கூட டிரம்ப் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடந்துள்ளது. இதற்கே மீண்டும் இப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் இப்போது நடந்துள்ளது. அமெரிக்க தளர்வாசல் நடந்த சம்பவம் பலரையும் வியப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு 2024 மேற்கொள்ளப்பட்டதால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சின் போது கடந்த 2024 பெனிசுலா நகரில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது அறிந்ததே. அந்த துப்பாக்கிச்சூடில் டொனால்டு டிரம்ப் காதுப்பல் காயம் ஏற்பட்டது. திறந்த மடலில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட போது இலக்கு தவறி அவரது காது பகுதியில் தாக்கியது. இதன்பின் அந்த தாக்குதலை ஏற்படுத்திய மீது துப்பாக்கிச்சூடுகளில் அவர் உடனே கொல்லப்பட்டார். அமெரிக்காவில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு துப்பாக்கி கலாச்சாரம் தற்போது அதிகரித்து காணப்படுது. கடந்த 5 ஆண்டுகளில் 800 மேற்பட்ட பொது இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளன. புகஜன துப்பாக்கிச்சூடு மாஸ் ஷூட்டிங் என்பதற்கு அமெரிக்கா ஒரு வரையறையை கொண்டிருக்கிறது. இல்லை என்றாலும் துப்பாக்கி வன்முறை காப்பகம் ஒரு வெகுஜன துப்பாக்கிச்சூட்டை 4 அல்லது 5 மேற்பட்டவர்கள் காயமடைந்தால் அதனை ஒரு வெகுஜன துப்பாக்கிச்சூடாக வரையறுக்கின்றது. அமெரிக்காவில் 100 குடிப்பாளர்களுக்கு 100 துப்பாக்கிகள் உள்ளன. துப்பாக்கி எண்ணிக்கை வீடுகளிலும் பொது இடங்களிலும் நடக்கும் துப்பாக்கிச்சூடை உள்ளடக்கின்றது. இது கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாள் நடக்கும் கொலையோட கணிசமான பெரிய விகிதமாகும். சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட முன்னணி தனியார் ஆராய்ச்சி நிறுவனம் உலகெங்கும் உள்ள தனியார் கைகளில் துப்பாக்கி எண்ணிக்கை குறித்து ஆய்வு செய்ததில் 390 மில்லியன் துப்பாக்கிகள் பழக்கத்தில் உள்ளதாக மதிப்பிடுகிறது. அத்துடன் கடந்த பல வருடங்களாக துப்பாக்கி குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பதாகவும் அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கும் துப்பாக்கியுமான தொடர்பு என்பது அதன் வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்தே இருக்கிறது. 1775 பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்ற பிறகு அந்நாட்டில் காவல் நிலையங்களே இல்லாத நிலை இருந்தது. அண்டை காலத்தில் உணவுக்காக வேட்டையாளர் தொடங்கி நாட்டை பாதுகாப்பு வரை குடிமக்கள் ஒரு அங்கமாக துப்பாக்கி இருந்தது. அதைத் தொடர்ந்து 1791 அமெரிக்க அரசமைப்பின் 2வது திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் குடிமக்களுக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ளும் உரிமை வழங்கப்பட்டது. அடிமை முறை ஒழிக்கப்பட்டதற்கு எதிராக கிழந்த மாகாணை கட்டுப்படுத்த 1861 அமெரிக்காவின் உள்நாட்டு போர் வடித்தது. இதன்பின் 1935 ஆண்ட்ரூ ஜாக்சன் ஒரு படுகொலை முயற்சி அனுபவித்த முதல் ஜனாதிபதி ஆவார். அப்போது ரிச்சர்ட் லாரன்ஸ் 2 முறை அவரை சுட முயன்றார். லாரன்ஸை குறிதவராக சுடப்பட்டு அந்த முயற்சி தோல்வியடைந்தது. வரலாற்றில் அமெரிக்கா 4 பதவிகள் இருந்த ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். 1865 அப்ரஹாம் லிங்கன், ஜான் வில்க்ஸ் பூத் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இத்தவரை மூன்று ஜனாதிபதிகள் படுமால் சென்று காயமடைந்தனர். முன்னாள் ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட், 1912 ஜான் சிராங் என்பவர்கள் காயமடைந்தார். பனிப்போர் காலத்தில் பிரபலமான ரொனால்ட் ரீகன், 1981 ஜான் ஹிக்லி ஜூனியர் என்பவரால் சுடப்பட்டு காயமடைந்தார். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் என்று இரு தடவைகள் துப்பாக்கியோடு நடத்தப்பட்டும் அவர் தப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பல தசாப்தங்களாக அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்ததன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை இழந்தனர். 2020 மட்டும் 40,000 பேர் மக்கள் உயிரிழந்ததாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு துப்பாக்கி இருப்பதாகவும், 100 குடும்பங்களில் 100 துப்பாக்கி இருப்பது என்ற அதிகமான தகவல்கள், அதிகமான ஆயுதங்கள் இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் உங்களுடன் வான் அலைகள் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தற்போது நடைபெற்று வருகின்ற இந்தியன் IPL கிரிக்கெட் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ
வணக்கம். உலக கிரிக்கெட்டே இந்த பையனை பார்த்து பெருமைப்படும். இந்த வயதில் இப்படி ஒரு பையன் எல்லா பவுலர்களையும் அசால்ட்டா எதிர்த்து விளையாடுகிறான் என்று. உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்களும் இந்த 15 வயது பையனை பார்த்து பெருமைப்படுவார்கள், அதே சமயம் பொறாமைப்படுவார்கள். என்னடா இந்த பையன் இப்படி வெறித்தனமாக ஆடுகிறான், நம்மால் இப்படி ஆட முடியாமல் போய்விட்டது என்று. இந்த 15 வயதில் நான் எல்லாம் லப்பர் பந்தில் தான் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான 15 வயது சின்ன பையன்கள் அப்படித்தான் ஆடியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் வைபவ் சூரியவன்சி அப்படியே ஒப்போசிட்டாக மற்ற கிரிக்கெட் வீரர்களை தன்னை பார்த்து வாயை பிளக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் வைபவ் சூரியவன்சியோட சிக்னேச்சர். இந்த தங்கம் வைரம் எல்லாம் பட்டை தீட்ட தீட்ட தானே மருகேறும். அதே போல போன IPL சதம் அடித்த கையோடு அவன் ஆட்டம் தொடங்கியது. அதிலிருந்து இந்த ஆட்டத்தில் சதம் அடித்தது வரை அவனுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் மெருகேறிக்கொண்டேதான் போயிருக்கின்றது. 20 ஓவர் கிரிக்கெட் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் என்று பையன் அடிக்காத போட்டியே இல்லை என்கின்ற அளவுக்கு மேக்சிமம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். இப்படி ஒரு முரட்டு பிளேயரை அறிமுகப்படுத்திய அவனது பெற்றோருக்கும், சஞ்சு சாம்சன் மற்றும் ராகுல் டிராவிட்டுக்கும் நன்றிகள். IPL வைபவ் சூரியவன்சிக்கு இது 2வது சதமாகும். IPL இளம் வயதில் சதம் அடித்த 2வது வீரர் வைபவ் சூரியவன்சியே ஆவான். முதல் இடத்திலும் அவனே உள்ளான். IPL கிரிக்கெட்டில் அதிவேகமாக சதம் அடித்த 3வது வீரர் சூரியவன்சி ஆவான். 36 பந்துகளில் சதம் அடித்துள்ளான். கடந்த வருடம் 35 பந்துகளில் சதம் அடித்து 2 இடத்திலும் அவனே உள்ளான். IPL ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்ஸ் அடித்த முதல் இந்திய வீரர் வைபவ் சூரியவன்சியேதான். இன்றைய போட்டியில் 12 சிக்சர்கள் அடித்திருந்தான். இதற்கு முன்பு முரளி விஜய் 11 சிக்சர்கள் அடித்ததே ஒரு இந்திய வீரரின் சாதனையாக இருந்தது. 15 வயதுக்குள் 20 ஓவர் கிரிக்கெட்டில் 4 சதங்கள் அடித்த முதல் வீரர் வைபவ் சூரியவன்சிதான். சொல்ல வேண்டுமென்றால் இவனுக்கு எல்லாம் இதுக்கு மேல பவுலிங் போட முடியாது, எப்படி போட்டாலும் அடிக்கிறான் என்று அனைத்து பவுலர்களும் இவனை தடை செய்ய சொல்லும் நாள் விரைவில் வரும். சாயங்கால நேரம், சூரியன் தான் மறைஞ்சது. ஆனா சூரியவன்சியோட பற்றில் இருந்து வரும் சூரிய வெளிச்சம் உலக கிரிக்கெட்டில் மின்னிக் கொண்டே இருக்கும் என்பதற்கு இன்றைய சதம் ஒரு சாம்பிளாக இருக்கும். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான், உங்கள் அன்பின் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.